உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
வணக்கம். வணக்கம்.
லிவிங் ஸ்கில்ஸ் குளோபல் அமைப்பிலிருந்து பலர் இங்கு அந்த அமைப்பை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த அமைப்பை பற்றி தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். முதலாவதாக லிவிங் ஸ்கில்ஸ் குளோபல் என்ற இந்த அமைப்பு என்ன செய்கிறது என்பதனை சொல்லுங்களேன்.
வணக்கம் செல்வி, நான் முனைவர் பச்சைவதி கதைக்கின்றேன். லிவிங் ஸ்கில்ஸ் குளோபல் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம், அதன் பின்னணி, அதை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்பு இந்த அமைப்பு செய்கின்ற பணிகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பற்றி பின்னால் சொல்கின்றேன். இந்த அமைப்பு வந்து சிறுவர்களுக்கான ஒரு பிரத்யேக பயிற்சி வகுப்பை நடத்துகின்றது. சூப்பர் பிரெயின் சப்பிள் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லா நேரமும் தங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியை குழந்தைகளுக்கு சொல்லித்தருவது சிறுவயதிலிருந்து அந்த பணியை செய்கின்றது. பெரியோர்களுக்கு யோகா போன்ற மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படியான அந்த பயிற்சிகளையும் இவ்வமைப்பு செய்கின்றது. பெண்களுக்கான உளவியல் ஆலோசனைகளை இவ்வமைப்பு வழங்குகின்றது. அமௌஹக் என்று சொல்லக்கூடிய இதன் கீழ் செயல்படக்கூடிய அமைப்பானது பொதுவாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்குமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சரிவு ஏற்படும் பொழுது அவர்களை தூக்கி நிறுத்துகின்ற அந்த பணியை செய்கின்றது. இதில் குறிப்பாக சீதா விமன்ஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய லிவிங் ஸ்கில்ஸ் குளோபலின் கீழ் பணியாற்றக்கூடிய இந்த அமைப்பு பெண்களுக்கான பிரத்யேக அமைப்பாக செயல்படுகின்றது. இதில் முக்கியமாக சீதா விமன்ஸ் டீம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு பிரத்யேகமாக பெண்களுக்கான அமைப்பாக செயல்படுகின்றது. இந்த அமைப்பு தோன்றுவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பொதுவாக தானத்திலேயே சிறந்த தானம் என்னன்னா அன்னதானம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருடைய பசியை போக்குறது, இன்னொருத்தருடைய வறுமையை போக்குறதுன்னு நாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இன்னொருத்தர் மனசை தூக்கி நிறுத்துறது தான் பெரிய சேவை. அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
சரி, இந்த விடயங்களை எப்படி உங்களுடைய அமைப்பு கையாளுகிறது? இப்பொழுது நீங்கள் சொல்லுவதை பார்க்கும்போது இந்த அமைப்பை நீங்கள் துவங்குவதற்கு அவசியமாக இப்படி ஒரு அமைப்பை துவங்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியதற்கு சில வலுவான காரணங்கள் இருக்கலாம் இல்லையா, அதையும் சொல்லுங்கள்.
குறிப்பாக நாம் பழகக்கூடிய நம்முடைய தோழிகள், நண்பர்கள், இப்படி பல பேரை நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மனசுக்குள்ள சோக சுவடோடு தான் அவர்கள் உழவி கொண்டு வருவார்கள். ஆனால் அதை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாது. எங்கே பகிர்ந்து கொண்டால் அது பகிரங்கமாகி விடுமோ என்ற பயத்தின் காரணமாக பகிர்ந்து கொள்வதில் கூட ஒரு அச்சம் நிலவுகின்றது. இதே பிரச்சனையை அவர்கள் கொண்டு போய் ஒரு வேறு நாட்டைச் சேர்ந்தவரிடம் குறிப்பாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவரால் இலகுவாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் வேறு நாட்டைச் சேர்ந்தவரால் நம்முடைய கலாச்சார பண்பாட்டு பின்னணியிலிருந்து நாம் படுகின்ற அவதிகளை முழுவதுமாக உணர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் மேலோட்டமாகத்தான் அந்த பிரச்சனையை அணுக முடியுமே தவிர உள்ளூர ஆழமாக நமக்கு இருக்கின்ற அந்த வலியை அவர்களால் உணர முடியாது. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சார பின்னணியில் நம்முடைய பண்பாட்டை தெரிந்த, அதில் ஊறியிருக்கின்ற மனிதர்கள் அவர்களுக்கு உதவ முன்வரும் பொழுது, அவர்களுடன் கலந்து பேச தயாராக இருக்கும் பொழுது, அவர்கள் உளவியல் ஆலோசகர்களாக மாறும் பொழுது, அது நம்பிக்கைக்குரியதாக அந்த ரகசியமாக அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது இந்த சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு வடிகால் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
அதாவது நமது சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் குறிப்பாக இதில் இருக்கின்றவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை நமது சமூக பின்னணி கொண்டவர்கள் அதற்கான ஆலோசனை வழங்கும் போது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்.
நிச்சயமாக.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய அமைப்பின் முக்கியமான பயனாளர்கள் அப்படி என்று சொன்னால் பெண்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா?
நான் வழக்கறிஞர் திலகா. முக்கியமான பயனாளர்கள் இந்த சமூக அமைப்பில் அப்படி என்று நம்ம பார்த்தால் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பயனாளர்கள். ஆனால் அதில் அதிக முக்கியம் பயன் யாரை நோக்கி நாங்கள் கொடுக்கின்றோம் என்றால் அது வந்து பெண்களுக்காகத்தான். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு ஸ்கிரீனிங், அதாவது யாருக்கெல்லாம் வந்து உளவியல் ஆதரவு தேவைப்படுகிறதோ அதை ஒரு ஸ்கிரீன் மாதிரி நாங்கள் செய்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் அவர்களை அந்த மன அழுத்தத்திலும் மனப்பழுவிலும் இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு என்னென்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறோம். மூன்றாவது கட்டமாக நாங்கள் செய்த அதே உதவியை அவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்வதற்காக நாங்கள் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுக்கின்றோம். அதனால் இது வந்து நாங்கள் ஸ்கிரீன், இன்ஸ்பயர் அண்ட் ட்ரெயின் ஆஸ்திரேலியன், நாங்கள் இது சீதா ஆஸ்திரேலியன் நாங்கள் இதுக்கு பெயரிட்டிருக்கின்றோம்.
ஆண்களும் இதில் பயனாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். எவ்வகையான சேவைகளை நீங்கள் அவர்களுக்கு வழங்குகிறீர்கள்?
ஆண்களும் இதே அமைப்பில் கீழே உள்ள இன்னொரு ஒரு குரூப் அது அமாவ்ஹாக். அதில் வந்து திருமதி மணி பவித்திரனும் எல்லாரும் அவர்களும் தொடர்பு கொண்டு தமது மனக்குறையை அவர்களும் சொல்லலாம்.
அடுத்ததாக குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான, நீங்கள் சொன்னீர்கள் யோகா மூளையை நீங்கள் எவ்வளவு நல்ல விதமாக பாவிக்கலாம் என்பதற்கான பயிற்சிகள் வழங்குவதாகவும் அதற்கு யோகா கற்றுக் கொடுப்பதாகவும் கூறினீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
வணக்கம், என் பேர் கஜேந்திரன். நான் சூப்பர் பிரெயின் சப்பர் பாடி சில்ட்ரன்ஸ் யோகாவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓபன் கம்யூனிட்டி சென்டரில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது வந்து நான் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, மைண்ட்ஃபுல்னஸ், யோகா, ப்ரீதிங் பிராணாயாமாலாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஜெனர்ஜி யோகா ஆஸ்திரேலியாவிலேருந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் சர்டிஃபிகேட். அப்போனா நான் இங்கேயாச்சும் ஆஸ்திரேலியா நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்கூல் மட்டும் போதாது, இப்போ சில்ட்ரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா யோகா ரொம்ப நல்லது.
இப்போ யோகா செய்வதனால் என்னென்ன பயன்கள் அப்படி என்று சொல்லுங்களேன். அதாவது குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது உபயோகமாக இருக்குமா அல்லது அனைவரும் வரலாமா, இது எந்த மாதிரியான பயனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது?
யோகா எல்லாருக்கும் பயன்படுத்துது. ஆனால் பிள்ளைங்களுக்கு, ஏன்னா அவங்க வளர்ந்த வயசுல அவங்களுக்கு ரொம்ப பயன், ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மனபலம், புத்தி, பாடி ஸ்ட்ரென்த் எல்லாம் தருது. Yoga is not just for children, it's for everyone. Everyone can practice it, anyone can practice it. And I would like to do this voluntary service to children as a form of dharma.
இப்போ பெண்களுக்காக நீங்க வழங்குகின்ற சேவையை பற்றி நாங்கள் கூடுதலாக விளக்கமாக பார்ப்போம் என்று நான் நினைக்கின்றேன். எப்பொழுது பெண்களுக்கு தெரிய வேண்டும் நமக்கு உதவி தேவை, இப்படியான ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கிறோம், எனக்கு உதவி தேவை என்ற அந்த விழிப்புணர்வு எப்பொழுது அவர்களுக்கு வர வேண்டும்?
பொதுவாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர்களால் ஓரளவு கிரகிக்க உணர முடியும். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல் இப்படியான சிக்கல்களுக்கு அவர்கள் ஆட்படும் பொழுது அவர்களுடைய அன்றாட பணிகளில் அவர்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். அவர்களுடைய மனம் பலவீனப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக அவர்கள் இதுநாள் வரை செய்து வந்த சில பலம் கொண்ட பணிகளை அவர்களால் தொடர முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலும் அவர்களே உணர முடியும், ஒரு எப்பவுமே அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுவது அல்லது சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வது, வெளியில் செல்வது, இந்த மாதிரியாக வழக்கமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி தந்த பல விடயங்கள் அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லாமல், அவர்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருப்பார்கள். இதெல்லாமே ஒரு அறிகுறி தான். அவர்களுக்கான ஒரு உளவியல் ஆலோசனை தேவைப்படுகின்றது. அவர்கள் உளவியல் ஆலோசகரை அணுக வேண்டும் என்பதற்கான கட்டம்தான் இவை எல்லாமே.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கலந்து உரையாடி கொண்டிருப்பவர்கள் லிவிங் ஸ்கில்ஸ் குளோபல் அமைப்பில் பணியாற்றுபவர்கள். இந்த சமூக கட்டமைப்பில் பல பெண்கள் தங்களுடைய பிரச்சனையை வெளியே வந்து சொல்லுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சோசியல் ஸ்டிக்மா, இதனுடைய விகிதாச்சாரம் நமது தாய்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறுபடலாமே ஒழிய இங்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? இதை நீங்கள் உடைக்க வேண்டும், இது ஒரு மிகப்பெரிய சவால். இதை எப்படி நீங்கள் கையாளப் போகிறீர்கள்?
ஒரு பண்பாடு கலாச்சாரம் என்கின்ற போர்வையில் என்னதான் மார்த்தட்டி கொண்டாலும், பெருமையாக பேசிக் கொண்டாலும், கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் நான்கு சுவர்களுக்குள் பெண்களை அழ வைக்கின்ற ஒரு கடினமான சூழல் நம்முடைய பண்பாட்டில், கலாச்சாரத்தில் உள்ளது என்பதுதான் உண்மை. இன்னும் அதற்காக பல பாரதிகள் புறப்பட்டு வர வேண்டும். அப்படியென்றால் பெண்கள் எல்லாம் பாரதியாக மாறி போராட வேண்டும் என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பலவிதமான உளைச்சல்கள் ஏற்படலாம். அதாவது வந்து பெண்கள் இப்படி இருந்தால்தான் சரி என்பது போன்ற ஒரு தோரணையை, ஒரு கட்டமைப்பை இந்த சமுதாயம் உருவாக்கி வைத்திருக்கின்றது. பண்பாட்டு ரீதியாக அவர்களுக்கு வந்து இதுதான் தீர்வு அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தொய்வடைந்து போகாமல் பலமுள்ள பெண்மணிகளாக அவர்களின் கவனத்தை திசை திருப்பி வேறு ஒரு வகையில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும், பெயர் வாங்குவதற்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலும் அவர்களை வந்து திசை திருப்பி விடுகின்ற பணியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம்.
இப்படியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு பல சவால்கள் இந்த சமூகத்திடமிருந்து, பல கணைகள் உங்கள் மீது வீசப்படும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள்?
பாரதியின் மீது வீசப்படாத கணைகள் இல்லை என்று நினைக்கின்றேன். பெரியாரின் மீது வீசப்படாத கணைகள் இல்லை. கணைகள் வீசப்படும் என்று நினைத்தால் காலம் முழுக்க பெண்கள், நான் சொன்ன மாதிரி நாய் நரிக்கு கிடைக்காத கூட ஒரு கொடுமை அவர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். வசை மொழிகின்றவர்கள் அதே சூழலில் இருக்கின்றார்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. வசை மொழிவர்கள் எல்லாம் அதே சூழலில் இருக்க மாட்டார்கள். இப்போ விதவை மறுமணம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இதே பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரி பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று முதல் முதலில் அனுப்பப்படும் பொழுதும் போராடப்படும் பொழுதும் இதே பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் யாரெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ அவர்கள் வாய் திறந்து எதிர்க்க மாட்டார்கள். அந்த சூழலிலேயே இல்லாதவர்கள், அந்த சூழலை பற்றிய வழியே தெரியாதவர்கள், அவர்கள் தான் பின்னால் பேசுவதும் புறம் பேசுவதும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வலியை உணர முடியாதவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு தீர்வை வந்து அவங்களால கொடுக்க முடியும்? நிச்சயமா அவர்கள் மறுக்கத்தான் செய்வாங்க, ஏன்னா ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலை அவங்களுக்கு அதுல இருக்கு. ரெண்டாவது வந்து பழக்கப்பட்டு போன சமுதாயம், ஒரு விடயம் அவர்களுக்கு பழக்கப்பட்டு போயிட்டதுன்னா அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பாங்க. அது தவறா சரியா, அது வந்து ஆரோக்கியமானதா, இதெல்லாம் பார்த்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான தைரியம் மனித சமூகத்துக்கு சட்டென்னு வந்துராது. காலம் தான் அதை மாற்றும். ஒருவர், 100 பேர், 1000 பேர், 100,000, 1,000,000 என்று சமூகம் மாறும் பொழுது மெல்ல மெல்ல மாறுவார்கள்.
அடுத்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், இப்படியான தனிப்பட்ட விடயங்களை உங்கள் போன்ற அமைப்புகளிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது இது எந்த அளவுக்கு ரகசியம் பேணப்படும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இந்த ஒரு சந்தேகம் நமது மக்களிடையே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே அதற்கு நீங்கள் என்ன விடை தருவீர்கள்? எப்படி நீங்கள் ரகசியம் பேணுவீர்கள்? எந்த அளவிற்கு நாங்கள் உங்களை நம்பலாம்?
ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து அவர்களுடன் அனானிமஸ் மூலமாகத்தான், டெலிஃபோன் மூலமாக நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். சில காலம் சென்று அவர்கள் எங்கள் நம்பிக்கைக்கும் நாங்கள் அவர்களது நம்பிக்கைக்கும் பாத்திரமாகின்றோம். அப்பொழுது அவர்களோட சம்மதத்துடன் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அவர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையாக சந்தித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற ஆலோசனை சொல்லுவது மட்டுமல்லாது வேற எந்த சமூக அமைப்பு அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுமோ அவர்களுடன் நாங்கள் டைரக்ட் பண்ணிவிடுகிறோம் அவர்களை.
லிவிங் ஸ்கில்ஸ் குளோபல் இந்த அமைப்பை வந்து தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை சொல்லுங்களேன்.
என் பேர் மணி பவித்ரன். ஃப்ரீ கவுன்சிலிங்குக்கு திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் 5:30 6:30 காலை, 6:30 7:30 காலை. இந்த கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட வேண்டிய நம்பர் 9747370 திங்கக்கிழமையில 8:30 10 மணி காலை, புதன்கிழமை 8:30 10 மணி காலை கூப்பிடலாம். கவுன்சிலிங் வந்துட்டு ஃபோன் மூலமாகவும், விருப்பப்பட்டால் ஃபோன் மூலமாகவும் செய்யலாம், இல்லாட்டி நேரில் வந்து பார்க்குறதுன்னா அந்த இங்கே வர்றதுன்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் கொடுக்கப்படும்.
இந்த சமூகத்திடமிருந்து நீங்கள் எப்படியான ஆதரவை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
தனி மனிதர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் செயல்பாடு எல்லாமே ஒரு தனி மனிதன் தன்னை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக சமூகம் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளத்தான் விரும்பும் என்று நம்புகின்றோம். பண ரீதியான ஆதரவை நாங்கள் சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தெரிந்தவர்களுக்கு அவர்கள் சொல்லலாம், இப்படியான உதவிகள் கிடைக்கின்றது, இங்கே போங்கள், தான் பயன்பட்டேன், தனக்கு அறிந்தவர் தெரிந்தவர் பயன்பெற்றார்கள், நீங்களும் போகலாம் என்று பரப்புவதே பெரிய சேவையாக, ஆதரவாக நான் நினைக்கின்றேன்.
உங்களது பணி தொடரவும் மென்மேலும் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி,
நன்றி, வணக்கம்.